ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 27வது திருப்பாடல். என்ன அதிசயம்! தம்முடைய பொல்லாமொழியையும் அம்பிகையை ஏற்றுக்கொண்டாள் என்பதை எண்ணி மகிழ்ந்த அபிராமி பட்டர் அம்பிகையால் தமக்கு உண்டாகியிருக்கும் உயர்ந்த வாழ்வை இப்பொழுது சிந்தித்து பார்க்கிறார். அன்னையின் அருளால் இனி பிறவாத உறுதி அவருக்கு வந்திருக்கிறது. பிறவி பெருங்கடலுக்கு துடுப்பை போன்ற அன்னையின் திருவடிகளை இறுக பற்றி கொண்ட அவருக்கு இந்த பிறவியில் அடைய வேண்டியதை அடைந்துவிட்டமையால் இனி பிறக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிற்று. அகங்கார மமகாரத்தை ஒழித்து தம் செயலால் என்ற உணர்வே இல்லாமல் எல்லாம் அவள் செயல் என்று உணரும் அனுபவ நிலையில் இருப்பவர் அபிராயப்பட்டர். அதனால் அவருக்கு வினை இல்லை, ஆகையால் அதனால் வரும் விளைவாகிய பிறப்பும் இல்லை என்கிறார். உண்மையான பக்தர்களுக்கு அப்படிப்பட்ட உறுதி உண்டாகும். அந்த உறுதியானது அபிராமிப்பட்டருக்கு உண்டாயிற்று. அம்பிகைக்கு ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்த தாயினி அப்படிங்கிற ஒரு நாமம், திருநாமம், பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் வருந்தும் மக்களை அந்த துன்பங்களிலிருந்து நீக்கி அமைதியை கொடுப்போள் என்பது அதனுடைய பொருள். ஜென்மக்கணலால் வரும் தாபத்தை நீக்கும் பிராட்டி அம்பாளானவள். நாம் எடுக்கும் பிறவிகள் ஒன்றா இரண்டா? அனாதிகாலமாக நாம் பிறந்து பிறந்து இறந்து வருகிறோம். இதற்கு முன் போன பிறவிகள் எத்தனையோ, இனி வர இருக்கும் பிறவிகள் எத்தனையோ, இவை மலைமலையாக குவிந்திருக்கின்றன. இவற்றை போக்க யாராலும் ஆகாது. அன்னையின் அருள் ஒன்றுதான் இந்த வஞ்சப் பிறவியை உடைத்து தூள் தூளாக்கும் திறமை உடையது. இனி எனக்கு பிறவியே இல்லை. பிறவி பெருமலையை நீ நின் அருளால் உடைத்து தகர்த்து விட்டாய். என் செயலால் ஆனது அன்று இது, நின் திருவுருள் செய்த அற்புதம் இது என்று கூறி அந்த திருவுருளின் பெருமையை எத்தகையதென்று அடியேன் சொல்லி பாராட்டுவேன் என்று அபிராயப்பட்டர் அதிசயப்படுகிறார். ஆனந்த அனுபவத்திலே பிறந்த அந்த அதிசயமானது இந்த பாடல் முதல் வரியாக உடைத்தனை வஞ்சப்பிறவியை என்கிறார். இதற்கு முன் எத்தனையோ படிகளை தாண்ட வேண்டியிருந்தது. இப்பொழுது முடிந்த இன்ப நிலையில் இருக்கும் அபிராயப்பட்டர் பின்திரும்பி பார்க்கிறார். பிறவியின் இல்லை என்ற சாத்திய நிலைக்கு முன்னிருந்த சாதன நிலை உள்ளம் உருகும் அன்பு நிலை. அந்த நிலையும் நம்முடைய முயற்சினாலே வருவதென்று. அம்பாளின் திருவருளே அதனை நம்மிடம் உண்டாக்க வேண்டும். அந்த நிலையை அம்மை என்னிடம் படைத்தாள் என்கிறார் அபிராமிப்பட்டர். பிறவியின் இல்லை என்ற சாத்திய நிலைக்கு முன் இருந்த சாதன நிலை உள்ளம் உருகும் அன்பு நிலை. அந்த நிலையும் தம்முடைய முயற்சினாலே வருவதென்று. இறைவின் திருவருளே அதனை நம்மிடம் உண்டாக்க வேண்டும். அந்த நிலையை அம்மிகை என்னிடம் படைத்தாள் என்கிற பொருள்பட இங்கு உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை என்கிறார் அடுத்த வரியில். அன்பு என்பது உள்ளத்தில் உண்டாவது. அந்த உணர்ச்சி முருக வேண்டுமானால் பலகாலம் அன்னையை பணிந்து வழிபட வேண்டும். இறைவியை பணிந்து வழிபடுவதற்கே இந்த பிறவி கிடைத்திருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய நிலையும் அவள் அருளேதான், அவளாலேயே வர வேண்டும் என்கிறார் அபிராமிப்பட்டர். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்கவாசகர் கூறுவது போல இங்கு அபிராமிப்பட்டர் கூறுகிறார். வேறு எந்த காரியங்களை செய்தாலும் செய்யாவிட்டாலும் தேவியை பணியும் காரியத்தை விடாமல் செய்யும் தகைமைக்கு இந்த அபிராமிப்பட்டர் அம்பிகையின் திருவுருளால் விளைந்த விளைவே என்பதை எண்ணி வைக்கிறார். அதனால் அடுத்த வரியை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை என்கிறார். நின்னுடைய தாமரை போன்ற இரண்டு திருவடிகளை என் தலையில் வைத்துக் கொள்ளும் பணியையே அடியனுக்கு உரியதாக வரையறுத்து விட்டாய். இந்த திருவுருளை எப்படி புகழ்வேன் என்று பாடுகிறார். அம்பிகையின் திருவடி பணியும் பணியையே செய்யும் நிலையை இப்போது சொன்னவர் அது மட்டும் எளிதில் வந்து விடுமா என்கிறார். அடிப்படையான நிலையில்தான் அல்லல் அதிகம். மனமானது பல பல திசைகளில் தாவும். முன்பே பல பிறவிகளில் பூசிக்கொண்ட வாசனைகளாகிய அழுக்குகளோடு இந்த பிறவியிலும் பல மாசுக்களை ஏற்றிக்கொள்கிறது. அழுக்கு படிந்த சுவரில் சித்திரம் எழுத இயலாது. ஆகவே நெஞ்சத்தில் உள்ள அழுக்கை போக்கிக் கொண்டால்தான் அம்பிகையின் வழிபாடு பிடிக்கும். இதுதான் மிக மிக அடிப்படையான செயல். மேலே கட்டும் பெரிய திருமாளிகைக்கு அஸ்திவாரத்தை போன்றது. பல பல பிறவிகள் பூசிக்கொண்ட அழுக்கு நம்மை பல அல்லல் அதிகமான நிலைகளில் தள்ளிவிடும். இதை போக்குவது எப்படி? இதுவும் நம்முடைய முயற்சியால் நிறைவேறுவது அன்று, அன்னையின் அருள்தான். இந்த அழுக்கை போக்க வேண்டும். நாம் உலகில் காணும் புனல் யாவும் அழுக்கேறியது. அழுக்கு புனலால் அழுக்கை போக்க முடியுமா? சாக்கடை தண்ணீரை கொண்டு வீட்டை சுத்தம் செய்வது போல. அதனால் தூயதாக உள்ள புனலால் இந்த அழுக்கை கழுவ வேண்டும். அந்த புனல் என்ற வெள்ளமானது வேகமாக வந்து அடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் நெஞ்சிலே படலம் படலமாக சேர்ந்துள்ள அழுக்கும் கரையும். அப்படி ஒரு வெள்ளம் உண்டா உண்டு என்கிறார் அபிராமிப்பட்டர். அதுதான் அம்பிகையின் அருளாகிய புனல். அது கரையை உடைத்து கொண்டு பாயும் கடல் போல பெருக்கெடுக்கிறது. அந்த அருள் வெள்ளம், அந்த அருள் புனலால் அம்பிகை நெஞ்சில் உள்ள அழுக்கை எல்லாம் துடைத்தாளாம். ஆதலால் இந்த பாடலின் அடுத்த வரியை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை என்கிறார் அபிராமிப்பட்டர். பிறகு பாடலின் கடைசி வரியை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே என்று நிறைவு செய்கிறார். அம்பிகையானவள் அழகி, பேரழகி, சுந்தரி, அழகியர் சூழி நிற்கும் பேரழகி. அவள் பழகும் இடம் யாவையும் அழகியவை. அவளுக்குள் அழுக்கும் என்பது இல்லாமல் நெடுந்தூரம் நிலையில் நிற்கிறது. அவள் எங்கே சென்றாலும் அங்கே உள்ள அழுக்கு மறைந்து போகும். அழகு பொங்கும். சுண்ணாம்புக்கல்லில் நீரை விட்டால் அது மலர்ந்து வெளுப்பது போலவே அவள் அருட்புணல் பாயும் இடங்கள் அழுக்கு நீங்கி அழகு பெறும் என்கிறார் அபிராமிப்பட்டர். இப்படியாக இவ்வளவுக்கும் காரணமாய் நின்று உதவிய நின் திருவுருளை எத்தகையது என்று சொல்வது சுந்தரி என்று இந்த பாடலை மிகவும் அழகாக நிறைவு செய்கிறார். இந்த பாடலின் கருவாக அபிராமிப்பட்டர் சொல்ல வருவது என்னவென்றால், அம்பிகையின் திருவுருள் இருந்தால் சித்தசுத்தியும் உபாசனா பலமும் முருகிய பக்தியும் ஜீவன் முக்தியும் படிப்படியாக உண்டாகும் என்பது கருத்தாக மிகவும் அழகான தமிழ் இலக்கண நடையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை அபிராமிப்பட்டர் சொன்ன நடையிலேயே நாமும் பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டுகிறேன். ராதே கிருஷ்ணா.